ஓம் சிவாய நமஹ. ஷைமன் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த களிப்பு. ஆறாம் பாடல் முதல் ஏழாம் பாடல் வரை வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமஹ.
வாய்விட்டு சொல்லிடின் வாழ்வெனக்கில்லை. இதனுடைய சாரம், இந்த உண்மையை நான் வந்து யாரிடமும் சொல்ல விரும்பவில்லை, இதை நான் மறைக்க விரும்புகின்றேன். இது யாருக்கும் தெரியாம நான் மறைச்சு வைக்க விரும்புறேன். எதைய? என் மனதில் வந்த மாற்றத்தை, எனக்குள் வந்த பக்குவத்தை நான் மறைத்து வைக்கின்றேன். மறைத்து வைக்கின்றேன்னு சொன்ன உடனே என்ன நமக்கு தோன்றும்? பொதுவா நம்ம எந்த விஷயத்தை யாருக்கும் தெரியாம மறைச்சு வைப்போம் என்றால், தவறான விஷயத்த, அதர்மத்தை தான் மறைச்சு வைப்போம். ஒருத்தர் வீட்டுல போய் ஒரு பொருளை திருடிட்டு வந்தோம்னா நாலு பேர்கிட்ட போய் சொல்லிட்டா இருப்போம், நான் அந்த வீட்டுக்கு போனேன், ஒரு பொருள் இருந்தது, அதை எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு பெருமையா சொல்லுவோம், அதை மறைச்சு வச்சிருவோம். அதே போல நம்ம அதர்மமான காரியத்தை பண்றோம்னு வச்சுக்குவோமே, தர்மத்தை விட்டு அதர்மமான காரியத்தை வச்சோம்னா, பண்ணினோம்னா அதை யாருகிட்டையும் போய் சொல்லிட்டு இருக்க மாட்டோம், மறைச்சு வைப்போம். தர்மம் பண்ணோம்னா எல்லாத்துட்டையும் போய் சொல்லிட்டு இருப்போம், ஆனா அதர்மம் பண்ணோம்னா நம்ம மறைச்சு வைப்போம். அப்படி இந்த ரெண்டாவது வரியில தாயுமானவர் என்ன சொன்னார், நான் எனக்குள்ள வந்த பக்குவத்தை நான் மறைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா நீங்க அதை அதர்மம்னு நினைச்சு விட வேண்டாம். இப்ப நமக்குள்ள ஒரு தவறான எண்ணம் வருது, அதை போய் நம்ம யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம், மறைச்சு வச்சுக்குவோம். நமக்குள்ள வர்ற மாற்றங்கள், எண்ணங்கள், இத போய் வெளியே சொல்ல மாட்டோம். தப்பான ஒரு எண்ணம் வந்ததுன்னு வச்சுக்குவோமே, அதர்மமான சிந்தனை வந்தா அதை நம்ம மறைச்சு வச்சுக்குவோம். அப்படி எனக்குள் வந்த மாற்றத்தை நான் மறைச்சு வச்சுக்கிறதுக்கு காரணம் அதர்மம்னு நீங்க நினைச்சிட வேண்டாம், தர்மத்தையும் மறைச்சுதான் வைக்கணும். நம்முடைய தவம் உண்மை அதுவும் மறைக்கப்பட வேண்டியதுதான் சொல்ற. அதுக்கு உதாரணம் சொல்றாரு, நான் மறைச்சு வச்சது வந்து கரவு புருஷனும் அல்லன். இப்ப ஒரு பெண் வந்து வேறு ஒருத்தனோடு தவறான தொடர்பு வைத்திருந்தால் கண்டிப்பாக அவள் அதை மறைத்து வைப்பாள், அப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது. இது ஒரு உதாரணம் சொல்றார் அவ்வளவுதான். அதாவது அதர்மமான ஒரு செயலை ஒருவன் செய்தால் அதை அவன் மறைச்சு வைக்கிறது போல, எனக்குள்ள ஒரு தப்பான எண்ணம் வந்து, தவறான சிந்தனை வந்து நான் மறைச்சு வைக்கல என்று இவர் சொல்றார். இப்ப கரவு புருஷனும் அல்லன் அப்படிங்கிறது எதற்கு உதாரணம்னா, எனக்குள் வந்த மாற்றத்தை, மனதிற்குள் வந்த எண்ணங்களை எல்லாம் நான் மறைச்சு வைக்கிறது வந்து தப்பானதுங்கிற அடிப்படையில் இல்ல, இது நல்லது, அதனால மறைச்சு வைக்கிறேன். இப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது, நம்ம அதர்மத்தை மட்டும் மறைக்கணும்னு சாஸ்திரத்துல சொல்ல, தர்மமும் மறைக்கப்பட வேண்டும், இதையும் மறைச்சு காட்டி காக்க வேண்டும். நமக்குள்ள வர்ற நற்குணங்களையும் நம்ம மறைச்சுதான் வைக்கணும், அதையும் வந்து நம்ம விளம்பரப்படுத்த கூடாது. பொய்யத்தான் மறைக்கிறோம்னு நினைப்போம், உண்மையும் மறைக்கப்பட வேண்டும். அதுக்கு வந்து ஒரு கதை ஒன்று சொல்வார்கள். ஒரு ஆசிரமத்துல பல பிரம்மச்சாரிகள் இருந்தார்கள், அங்க ஒரு சுவாமி இருந்தார், அவங்களுக்கு எல்லாம் பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். அந்த ஆசிரமத்துல நியமம் என்னன்னு சொன்னா, யாரும் தனியான அறையில சாப்பிடக் கூடாது, எல்லாம் மற்றவங்க இருக்கும் பொழுதுதான் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு நியமம். ஏன்னு சொன்னா, அவங்கவுங்க கிச்சன்ல இருந்து வேணுங்கிறத ரூம்ல எடுத்துட்டு போய் ரொம்ப சாப்பிடக் கூடாது அல்லவா, அதனால எல்லாம் பொதுவா இருக்கிற இடத்துலதான் சாப்பிடணும்னு அங்க இருக்கிற பிரம்மச்சாரிகளுக்கெல்லாம் நியமம். ஆனா அந்த குரு மட்டும் என்ன பண்ணிட்டு இருந்தார், தனியா போய் ஒரு ரூம்குள்ள லாக் பண்ணிட்டு சாப்பிடுவேன். அங்க இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் ஒரு உற்சாகம், என்ன நம்மைய மட்டும் என்ன சொல்லிட்டாரு, தனியா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இவர் மட்டும் போய் ரூம்குள்ள உட்கார்ந்து லாக் பண்ணி குடிசையில தாள் போட்டுட்டு சாப்பிடுறாருன்னு சொல்லி ஒருவர் வந்து கதவு வழியா ஒரு சின்ன ஓட்டைய போட்டு பார்த்தார். இந்த குரு சிஷ்யனை விட புத்திசாலி தானே, அவர் திரும்பி உட்கார்ந்துட்டார், திரும்பி உட்கார்ந்து சாப்பிடுறார். இப்படி பல விதத்துல ட்ரை பண்ணி பார்த்தார்கள். அங்க இருக்கிற மாணவர்கள்னால பொறுத்துக்கவே முடியல. ஒரு நாள் நம்ம பாக்குறது குருவுக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி இவர் நல்லா சாப்பிடுற நேரத்துல கதவை உடைச்சிட்டு தள்ளிட்டு உள்ள போய் பார்த்தார்கள். உள்ள போய் பார்த்தா குரு என்ன பண்றாரு, அந்த ஆசிரமத்துல விழுந்து கிடந்த சில இலைகள், அதை எடுத்து சாப்பிட்டு இருக்கார். இவரு கொடுத்த நல்ல சாதத்தை என்ன பண்றாரு, இவருக்கு சாதாரணமா கிடைக்குமல்ல, அதை எறும்புக்கு மத்தவங்களுக்கு எல்லாம் போட்டுட்டு இவர் வந்து அந்த மாதிரி சாப்பிட்டு இருக்கார். அப்ப சிஷ்யர்களுக்கு ஒன்னும் புரியல, இதையா நீங்க இப்படி மறைச்சு சாப்பிட்டீங்கன்னு சொன்னார். அப்ப குரு சொன்னார், நான் செய்கின்ற தவம் உங்களுக்கு தெரியக்கூடாது, நான் சாதாரணமா உங்களை போல சாப்பிட்டு இருக்கிற மாதிரிதான் நீங்க நினைக்கணும், நான் செய்கின்ற இந்த தவம் நான் உங்களுக்கு மறைச்சு வச்சேன்னு சொன்ன. அப்ப குரு சொன்னார், தவறானதை மட்டும்தான் மறைக்கப்படும்ங்கிற அர்த்தம் அல்ல, மேன்மையானதும் மறைக்கப்படும். நம்ம வீட்டுல ஒரு வைர மோதிரம் இருந்தா என்ன செய்வோம், எல்லாத்திட்டையும் போய் சொல்லிட்டா இருப்போம், மறைச்சு வச்சிருப்போம், யாருக்கும் தெரியாம வச்சிருப்போம், ஏன்னா அவங்க நாலு பேருக்கு சொல்லி திருட வந்துடக்கூடாது அல்லவா. அப்படி நல்ல விலை மதிக்க முடியாத பொருளை நம்ம மறைச்சு வச்சிருப்போம். அப்படி நற்குணங்களும் மறைக்கப்பட வேண்டும். அந்த அர்த்தத்துல நான் சொல்றேனே தவிர, எனக்குள்ள சில தவறான எண்ணங்கள் வந்து, தவறான குணங்கள் எனக்கு வந்து, நான் அதை வந்து வாய் விட்டு சொன்னா வாழ்வெனக்கு இல்லை அப்படி அர்த்தம் அல்ல. என்ன ஒரு திருடன் இருக்கான், அவன் சொல்றான், நான் செய்யற தொழிலை வாய் விட்டு சொன்னால் வாழ்வெனக்கு இல்லை, உண்மைதானே, நான் என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கிறேனோ அதை வாய் விட்டு சொல்லிட்டேன்னா எனக்கு வாழ்வு இல்லைங்கிறது உண்மைதான். ஆனா ஒரு துறவியும் சொல்றார், நான் செஞ்ச துறவை வெளியே சொன்னா எனக்கு வாழ்வில்லை, காரணம் என்ன, யார் அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று தன்னுடைய துறவையும் தனக்குள் இருந்த பக்குவத்தையும் நான் மறைத்து வைத்துள்ளேன். அதற்கு உதாரணம் தான் கரவு புருஷனும் அல்லன். ரெண்டு பொருள் சாஸ்திரத்துல மறைக்கப்பட வேண்டும் சொல்லுவார்கள். இந்த விஷயத்துல ஒன்று, நாம் செய்கின்ற தவம், நாம் செய்கின்ற தவம் வந்து நம்ம எக்காரணத்தை கொண்டு விளம்பரப்படுத்த கூடாது. காரணம் என்னன்னா சாஸ்திரமே என்ன சொல்கின்றது, நீ ஒரு பெரிய தவம் செய்கின்றாய், அந்த தவத்தை வந்து விளம்பரப்படுத்தி நான் இந்த தவம் பண்றேன்னு நாலு பேர்த்துக்கிட்ட சொல்லி அதனுடைய புகழை வாங்கி விட்டால் அதுவே அந்த தவத்தினுடைய பலன். அந்த தவம் அதற்கு மேல பலன் கொடுக்காதான், அந்த பலன் அதோட ஓவரா. இப்ப நம்ம விரதம் இருக்கோம், விரதம் இருந்துட்டு எல்லாத்திட்டையும் போய் நான் இன்னைக்கு விரதம் விரதம் சொல்லிட்டு இருந்தோம்னா அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க, பரவாயில்லையே ஒரு பெரிய மகாத்மா பயங்கரமா விரதம் எல்லாம் இருக்கிறார்கள். இந்த புகழை வாங்கிட்டம்னா அந்த விரதத்தினுடைய பலன் அதோட போச்சா. காரணம் என்ன, இந்த விரதத்துக்கு நம்ம பணம் கொடுத்து பொருள் வாங்குற மாதிரி விரதத்தினுடைய புண்ணியத்தை கொடுத்து புகழ வாங்கிட்டோம். அப்படி நம்ம ஒரு தவம் செய்கின்றோம் அதை நாலு பேர்த்துக்கு தெரியக்கூடாது. நமக்கு இருக்கிற பக்குவமும் நாலு பேர்த்துக்கு தெரியக்கூடாது. அப்ப சாதாரண மனிதர்கள் போல் மற்றவர்களிடம் வாழ்ந்து கொண்டு இருக்க வேண்டும். இப்ப வந்து நம்ம வந்து அதிகமா பேச விரும்பல, மௌனமா இருக்க விரும்புறோம், அதை போய் நம்ம பேர குழந்தைகிட்ட எல்லாம் காட்டக்கூடாது. அந்த குழந்தைகள் நாலு வார்த்தை பேசணும்னு விரும்புனா அந்த குழந்தைகளுக்காக பேசி சாதாரணமா வாழ்ந்துடுறோம். ஆனா நமக்குள்ள வரும் பொழுது நம்ம வந்து எதை பேசணும் எதை பேசக்கூடாது என்று பக்குவத்துடன் இருக்க வேண்டும் என்று நம்முடைய தவம் மறைக்கப்பட வேண்டும். அதே போல நமக்கு வைராகியம் வந்துடுதுன்னு வச்சுக்கோமே, வீட்டுல வந்து மனைவியை கூப்பிட்டோ கணவனை கூப்பிட்டோ நீங்க எல்லாம் செத்தா நான் அழுக மாட்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது. காரணம் எனக்கு எல்லாம் வைராகியம் வந்தாச்சு இதெல்லாம் சொல்லக்கூடாது. நம்முடைய வைராகியம் மறைவா இருக்கட்டும், அவங்க கேட்டாலும் கூட ஆமா நீங்க எல்லாம் போயிட்டா எனக்கு வருத்தமா இருக்குன்னு சொல்லணும். ஆனா நம்ம சுதந்திரமா இருக்கலாம், நம்ம ஒருத்தர சாராமல் இருக்கலாம், அந்த ஒரு அசங்கத்துவம் நமக்கு இருக்கலாம். ஆனா அது அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னா அதை வந்து வாங்கிக்கிற சக்தி அவங்களுக்கு இல்ல. இப்ப நம்ம வந்து வீட்டில் இருக்கிறவங்களோட பற்றில்லாம இருக்கோம் அப்படிங்கறது அவர்களுக்கு தெரிந்தால் அந்த மனசுல ஒரு பெரிய டேமேஜே உருவாகும். காரணம் என்னன்னா அவர்கள் வந்து நம்மளுடைய பெருமையை உணரமாட்டாங்க, உதாசீனா இருக்கார்கள், இவங்க விட்டு விட்டு சென்று விடுவார்கள் அப்படித்தான் புரிந்து கொள்வார்கள். அப்ப நம்ம எப்படி இருக்கணும், ஏதோ பற்றுடையவர்கள் போல காட்டிக்கணும், இதுதான் மறைச்சு வைக்கிறதுன்னு சொல்லு. நம்மளுடைய தனி பக்குவம் அதை நம்ம மட்டும் அனுபவிக்கலாம், அல்லது குருவுக்கு தெரிஞ்சா போதும், சந்தோஷப்படுவார், பரவாயில்லையே நம்ம சிஷ்யர்கள் இப்படி இருப்பார்கள் சொல்லி, அல்லது மற்ற இதை புரிஞ்சுக்கிறவங்கிட்ட சொல்லலாம். ஆனா மற்றவரை புரியாதவர்களிடம் சொல்லக்கூடாது. அதுதான் வாய்விட்டு சொல்லிடின் வாழ்வெனக்கில்லை. நீங்க போய் வீட்டுல சொல்லுங்க, நான் வந்து இண்டிபெண்டா இருக்கேன், நீ இருந்தால் ஒண்ணு இல்லாத ஒண்ணுன்னு சொல்லி பாருங்க, வாழ்வெனக்கில்லைன்னு நிரூபிச்சு காட்டுவார்கள். அதுக்கப்புறம் ஒரு பெரிய கலகமே வீட்டுல நடந்துடும். காரணம் என்ன, உங்களுடைய பக்குவத்தை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள், அப்ப சொல்லக்கூடாது. அப்ப தாய்மானவர் எவ்வளவு பிராக்டிக்கலா சொல்லியிருக்காரு பாரு, நம்ம நம்மளுடைய தவம், நம்ம பின்பற்றுகின்ற கிடைச்ச அறிவு, நம்மளிடம் அமைந்த வைராகியம், இவைகளெல்லாம் ரகசியமாக இருக்க வேண்டும். இப்ப ரகசியமா இருக்குன்னு சொன்னா உடனே சந்தேகம் வந்துருமல்ல, இது என்ன அதர்மமா, அதனாலதான் அதர்மம் இல்லைன்னு சொல்ற. கரவு புருஷனும் அல்லங்கிற வார்த்தையில என்ன சொல்ற, இது வந்து அதர்மமான விஷயத்துல அல்ல, நல்ல விஷயம்தான், இருந்தாலும் மறைக்கப்பட வேண்டும். இது ஒன்று. பிறகு இரண்டாவது என்னவென்றால் சத்தியம், உண்மையும் மறைக்கப்பட வேண்டும். என்ன உண்மையும் மறைக்கப்பட வேண்டும்னா, அது பொய்யானா, ஒரு இடத்துல நான் உண்மைய பேசவில்லைன்னா அது பொய் கிடையாது. இப்ப வந்து சத்தியம் வதன்னு வேதத்துல ஒரு வாக்கு இருக்கு, உண்மை பேசு. உண்மை பேசுங்கிறதுக்கு பொருள்படுத்துகின்ற அனைத்து ஆச்சாரியர்களும் என்ன சொல்கிறார்கள், உனக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் பேசிட்டு இருக்கணும்னு அர்த்தம் அல்ல. எத்தனையோ உண்மை நமக்கு தெரியும், அதெல்லாம் பேசிட்டு இருந்தா என்ன ஆகுறது, உண்மை பேசு என்பது பொய் பேசாதே, அதுதான் அர்த்தமா. பொய் பேசாத, பேசுனா உண்மைய பேசு, சில சமயம் பேசாம இருக்கணும்னா பேசாம இரு, உண்மைய மறைக்கணும்னா மறைச்சிரு. சில குழந்தைகள் சில சூழ்நிலைய புரிஞ்சுக்காதுங்கிறதுக்காக உண்மைய மறைச்சு சிலதை சொல்றோம் அல்லவா, அப்படி சில சமயங்களை உண்மை மறைக்கப்படலாம், மறைக்கப்பட வேண்டும். எப்பொழுதுனா அந்த உண்மைய வாங்குபவர்களுக்கு சக்தி இல்லை என்றால், உண்மைய ஜீர்ணிக்க முடியாம இருந்தா அந்த உண்மைய மறைச்சு வைக்கிறது தான் நல்லது. சில சமயங்கள்ல கீத கிளாஸுக்கு வர்றதே நீங்க மறைச்சு வச்சுட்டு வரலாம், தப்பு கிடையாது. காரணம் என்ன, அதான் உன்னால ஜீர்ணிக்க முடியாது. அப்படி யாருக்கு உண்மைய ஜீர்ணிக்க முடியாதோ அவர்களிடம் உண்மையை நாம் மறைத்து வைக்க வேண்டும். அப்படி உண்மைய மறைச்சு வைக்காம உண்மையை நம்ம சொல்லிட்டோம்னா அந்த உண்மை வந்து அவர்களுக்கு தீங்கை தான் கொடுக்கும். இது ஒரு சூக்ஷ்மமான கருத்து, உலக இயல்ல. சாதாரணமா என்ன நினைச்சிட்டு இருக்கோம், பொய் தான் துன்பப்படுத்துன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்ல, உண்மையும் ஒருவரை பாதிக்கும், உண்மையும் கூட ஒருவருக்கு கஷ்டத்தை கொடுத்துரும். அதுக்கு நம்ம ஒரு சின்ன உதாரணம் பார்த்தா புரிஞ்சிடும். இப்ப வந்து ஒருவர் கோயிலுக்கு ஒழுங்கா போயிட்டு இருக்கார், அவருக்கு டெய்லி கோயிலுக்கு வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கார். அவர் இடத்துல போய் கடவுள் எல்லா இடத்துலயும் வியாபிச்சிட்டு இருக்கார், கோயில்ல மட்டும் இருக்காருன்னு அர்த்தம் இல்ல, வீட்லயே இருக்காரு, எதுக்கு கோயிலுக்கு போறேன்னு சொல்லி கடவுள் சர்வ வியாபிங்கிற உண்மைய சொல்றோம். நம்ம சொன்னது பொய்யா உண்மையா, கோயில்ல போய் பார்க்கிற கடவுளை விட எல்லா இடத்திலயும் வியாபிச்சிருக்கிற கடவுள்ங்கிறது அதை விட பெரிய உண்மைதான். ஆனா இந்த உண்மைய பக்குவம் இல்லாதவர்களுக்கு சொன்னோம்னா அவர் என்ன பண்ணுவார், கோயிலுக்கு வர்றதை நிறுத்திடுவார். ஆனா வீட்டுல கடவுளை பாக்குறது அளவுக்கு மனோபலம் வரல. பிறகு எதை பார்த்துட்டு இருப்பார், இப்ப வீட்டுல இருந்து எதை பார்த்துட்டு இருப்பாங்க, டெலிவிஷனை தான் பார்த்துட்டு இருப்பார்கள். அப்ப என்ன ஆகும்னா இந்த உண்மை வந்து அவர்களுடைய முன்னேற்றத்துக்கு தடையாத்தா இருந்தது. இத பகவான் கீதையில வந்து மித்யாச்சாரன் ஆகி விடுவான் அப்படின்னு சொல்றார். அதே போல சந்நியாசத்தினுடைய மகிமை, எல்லாத்தையும் துறக்கிறது நல்லதுதான், யாரு வந்து அதுல தப்புன்னு சொன்னா, ஆசையை துறந்தால் வந்து துன்பம் இல்லை, உண்மைதான். இத வந்து பக்குவம் இல்லாதவர்களுக்கு சொல்லிட்டோம்னா அப்ப இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் திறந்துட்டாருன்னு என்ன ஆகும், வெளி வேஷத்துல திறந்திருப்பார், உள்ள இருக்கிற ஆசைய திறந்திருக்க முடியாது, அப்ப ஒரு பொய் ஒழுக்கம் உடையவன் ஆகி விடுவார். அதனாலதான் சாஸ்திரத்துல தர்மப்படி ஆசைகளை பூர்த்தி செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு. பகவானு ந புத்தி பேதம் ஜனையே, அஜ்ஞானிகள் இடத்துல போய் புத்திய களைச்சு விடாத, தேவையில்லாத தத்துவம் எல்லாம் பேசி நீ வந்து அவர்களுடைய புத்திய குழப்பத்துக்குள் கொண்டு வந்து விடாதே. காரணம் என்ன, உண்மைய வந்து மறைச்சுவை. பக்குவம் அடைஞ்சவங்களுக்கு தான் சொல்லணும், பக்குவம் அடையிலேன்னு சொன்னா நம்ம சொல்லக்கூடாது. இதுலயே ஒரு சூக்ஷமம் இருக்கு, நான் வந்து உன்னிடத்துல உண்மைய சொல்லலைன்னு கூட சொல்லக்கூடாது, அதையும் பாத்துக்கணும். அதையும் நம்ம சொல்லிடுவோம், நான் இதெல்லாம் உனக்கு சொல்ல மாட்டேன், சொன்னா உனக்கு புரியாது அப்படி சொல்லி வேற பெருமையை அடைஞ்சுக்குவோம், அதுவும் சொல்லக்கூடாது. நம்ம ஒருவரிடத்துல இந்த உண்மைய மறைக்கிறோம்ங்கிறதையும் மறைச்சிடணும், அவங்களுக்கு தெரியவே கூடாது. அதுதான் உண்மையான புத்திசாலித்தனம். அதத்தான் இவர் சொல்றார், எனக்கு பக்குவம் அடைஞ்சிருக்குங்கிறத உங்ககிட்ட நான் மறைக்கிறேங்கிறதும் கூட தெரியாம மறைக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம், நம்ம யாருங்கிறத யாரும் கண்டுகொள்ளாம இருக்கிறது தான் உண்மையான பக்குவம். ஆனா நம்ம அப்படியா இருக்கோம், ஒரு சின்ன தவம் பண்ணா, ஒரு சின்ன அறிவு நமக்கு கிடைச்சதுன்னா உடனே என்ன செய்து விடுகின்றோம், பறைசாற்றி விடுகின்றோம். எனக்கு இவ்வளவு, எனக்கு இந்த அறிவு வந்தாச்சு, எனக்கு இந்த பக்குவம் வந்தாச்சு, நான் என்னால் இப்படி இருக்க முடியும், பேசாம இருக்க முடியும், சாப்பிடாம இருக்க முடியும், இப்படி எல்லாம் நம்ம சொல்லிடுறோம். அப்படி சொல்லக்கூடாது. இப்ப நம்முடைய தவமாகட்டும் அதுவும் மறைக்க வேண்டும், உண்மையாகட்டும் அதுவும் தகுதியில்லாதவர்களிடம் கூறினால் அந்த உண்மையே அவர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து விடும், டேமேஜ் பண்ணிரும். அப்ப என்ன செய்யணும்னா அதுவும் மறைக்கப்பட வேண்டும். உலக இயல்ல ஒரு சூக்ஷ்மமான கருத்தை இந்த இடத்துல தாய்மானவர் நமக்கு சொல்லி இருக்கின்றார். இப்ப முதல் மூன்று வரி நமக்கு இப்பொழுது புரிந்திருக்கும். மரபை கெடுத்தனன் கெட்டேன், இத்தை வாய்விட்டு சொல்லின் வாழ்வெனக்கில்லை, கரவு புருஷனும் அல்லன். இனி கடைசி வரிக்கு வந்தால், என்னை காக்கும் தலைமை கடவுள் கான் மின்னே. இப்ப நான் அடைஞ்ச தத்துவம் என்னன்னு சொன்னா, என்னை காக்கின்ற கடவுள் அதுன்னு சொல்ற. இப்போ என்னை காக்கும் தலைமை கடவுள்னு யார சொல்ற? கடவுளை சொல்லல, இவர் அடைந்த மனதை சொல்ற. என்ன மனசுதான், என்னை நான் அடைஞ்ச மனசு இருக்கல்லவா, அது என்னை காப்பாற்றுகின்ற மனம்னு சொல்ற. நான் எந்த மனதை அடைஞ்சு உங்ககிட்ட எல்லாம் மறைச்சு வச்சிருக்கேன்னா, என்னை காப்பாற்றுகின்ற மனம், என்னை காக்கும் தலைமை கடவுள், என்னை காக்கின்ற, என்னை காப்பாற்றுகின்ற மேலான கடவுள் எதுனா நான் பெற்ற பேரு. மத்தவங்களே என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, இவன் பிழைக்க தெரியாதவன், சொத்தை எல்லாம் வித்துட்டான், ஏதோ அதிகமா கேட்டாங்க, இவன் சண்டையெல்லாம் போடாம விட்டு கொடுத்துட்டு ஏதோ அம்போனு ஏமாளியா உட்கார்ந்துட்டு இருக்கான், இவன் இவனை காப்பாத்திக்கவே தெரியல என்றெல்லாம் சொல்லி மற்றவர்கள் சொல்வார்கள். ஆனா இவர் சொல்றார், நான் என்ன மனநிலை அடைஞ்சிருக்கேன் தெரியுமோ, இப்படி செஞ்ச தியாகத்தினால் என்னை காக்கும் கடவுள் அது அப்படின்னு சொல்ற. எது பொறாமப்படாம இருக்கிறது, கோபப்படாம இருக்கிறது, சரியான அறிவை அடைதல், பகிர்ந்து கொள்கின்ற மனதை அடைதல், அல்லது சுருக்கமா சொன்னா தர்மத்துக்கு முழுமையாக ஒப்படைத்தல். அப்படி என்ன நான் தர்மத்துக்கே என்னை கமிட் பண்ணிட்டதுனால, என்ன நான் ஒப்படைத்ததுனால, அதுதான் என்னை காப்பாற்றுகின்றது. இப்ப என்னை காக்கும் தலைமை கடவுள் அப்படின்னு சொன்னா, என்னை காக்கின்ற, என்னை பாதுகாக்கின்ற மேலான கடவுள் இதுதான். இதுதான் சொன்ன எது என்றால், நான் அடைந்த நிலை. நான் அடைந்த நிலை என்ன என்று சொல்லிட்டார், வாய்விட்டு சொல்லிடின் வாழ்வடக்கில்லை. நான் அதை சொல்ல மாட்டேன், நான் என்னத்தை அடைஞ்சேன்கிறத உங்களுக்கு எல்லாம் சொல்ல மாட்டேன், சொன்னா நீங்கள் வந்து புரிந்து கொள்ள மாட்டீர்கள். நான் சொல்ல மாட்டேன் மறைச்சு வைக்கிறேங்கிறதுனால அது கெட்டதானா, கெட்டதும் அல்ல, அது அதர்மமானதும் அல்ல. பிறகு என்ன, அது வந்து அதர்மமானதல்ல, பிறகு எப்படிப்பட்டதுன்னா, அதுக்கு அடுத்தது உச்ச கட்டத்துக்கு போறாரு, என்னை காக்கும் கடவுள் தான் அது. சாஸ்திரம் சொல்லும், மனையேவ மனுஷ்யானாம் காரணம் பந்த மோக்ஷயோகோ, ஒருவனுடைய பந்தத்துக்கு மோக்ஷத்துக்கு அவனுடைய மனசுதான் காரணம். அப்படி நம்மை அழிக்கிறது யார், நம்ம மனசு. நம்மை காப்பது யார்னா நம்முடைய மனம். நம்ம கடைக்கு போறோம், எத்தனையோ பொருளை பாக்கிறோம், அந்த பொருள் அத்தனை பொருள் என்ன வாங்கிக்க வாங்கிக்க சொல்லிட்டு இருக்கு அது. பிறகு சில பொருளை வந்து வாங்கு வாங்குன்னு சொல்றது யார், பொருள் மீது மோகப்பட்டு போவது யார்னா நம்முடைய மனம். அப்ப நம்முடைய மனம் தான் நம்மை அழிச்சிட்டு இருக்கு. இப்ப சொல்ற, நான் வெளியே சொல்ல முடியாதபடி நான் அடைந்த நிலை, அடைந்த பேரு, என்னை காக்கும் கடவுள் அது, என்னை காப்பாற்றுகின்றது தான் அது, அது கடவுளுக்கு நிகர். கான் மின்னே, கடவுள் கான் என்றால் கடவுள் தான் அப்படின்னு அர்த்தம். கடைசி சொல் மின்னே அப்படின்னு இருக்கு, அதை வந்து தமிழ்ல அசை சொல் அப்படின்னு சொல்றது, பொருளற்ற சொல். அது பொருள் அல்ல, அது ஒரு இடத்துக்காக ஒரு அழகுக்காக போடுகின்ற சொல். இப்ப காக்கும் தலைமை கடவுள் தான், கடவுள் கான் அப்படின்னா கடவுள் தான், எது நான் அடைந்த பேரு. இதுதான் இந்த பாடலினுடைய பொருளும் விளக்கமும். இப்ப இறுதியா மீண்டும் இதை ஞாபகப்படுத்தி கொண்டால், இப்ப இதுல இருந்து நாம என்னென்ன கருத்துக்களை தெரிஞ்சிட்டோம், மரபை கடுத்தனன் கெட்டேன், மரபு என்பது பரம்பரையாக வழக்கமாக வருவது, அதில் சத் மரபு இருக்கு, அசத் மரபு இருக்கு, உண்மையும் பரம்பரையா வரும், பொய்யும் பரம்பரை பரம்பரையா வந்துட்டு இருக்கலாம். இந்த இடத்துல நான் பரம்பரையா ஜென்ம ஜென்மமா, ஒரு பரம்பரை இல்ல, இதுவரைக்கும் எவ்வளவு ஜென்மம் பிறந்தனோ அவ்வளவு ஜென்மம் வழக்கமாக சம்சாரியாக இருந்தேன், அதை கெடுத்தான், அந்த சம்சாரத்தை கெடுத்து விட்டான், நான் கெட்டு விட்டேன், சம்சாரியா இருக்கிறதிலிருந்து கெட்டு விட்டேன், பிறகு எப்படிப்பட்டவனாக மாறிவிட்டேன்னு சொன்னா, ஒரு முக்தனாக மாறிவிட்டேன். சரி, எனக்குள்ள வந்த மாற்றத்தை நான் வெளியே சொல்லலாமா, இத்தை என்றால் இதை வாய்விட்டு சொல்லிடின் வாழ்வெனக்கில்லை, இதை நான் யாருகிட்டையும் சொல்ல முடியாது, இதை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் இதை நான் மட்டும்தான் புரிந்து கொள்வேன். புரிந்து கொண்டு எனக்குள்ள நான் அனுபவிக்கின்ற ஒரு மன நிறைவு. சரி, இதை நான் மறைச்சு வைக்கிறேன்னா இது அதர்மமான விஷயமா, அதர்மமான ஒரு செய்கையானா கரவு புருஷனும் அல்லன், இது வந்து பொய்யானோ அல்லது அதர்மமானதும் அல்ல. பிறகு என்னை காக்கும் தலைமை கடவுள், நான் அடைஞ்ச பேர், நான் அடைஞ்ச மனசு கடவுளுக்கு சமம். இப்ப என்ன சொல்றார் தாயுமானவர், கடவுள்ங்கிறது யாருனா என்னுடைய மனதுதான் கடவுள், காரணம் அது என்னை காக்கின்றது. பகவானுடைய லட்சணம் என்ன, யார் காப்பாரோ அவர் தானே பகவான். யாம் இருக்க வயமேன்னு பகவான் வந்து நமக்கு அபயம் கொடுக்கிறார் அல்லவா. அப்ப கடவுள் யாருன்னா நம்மை காப்பவர். இப்படிப்பட்ட மனம் என்னை காத்து கொண்டிருப்பதனால் இந்த மனம்தான் என்னுடைய கடவுள் அப்படின்னு சொல்லி இதுல நம்ம புரிஞ்சிட்டது வந்து, சம்சாரத்தை நான் நீக்கி நல்ல மனச அடைஞ்ச, இந்த நல்ல மனசு ரகசியமாக பாதுகாக்கப்பட வேண்டித்தது. இப்ப இன்னைக்கு நம்ம உணர வேண்டிய கருத்து, நம்முடைய பக்குவம் நம்முடைய தவம் மறைக்கப்பட வேண்டும். உண்மையும் பக்குவம் அடைந்தவர்களுக்கு தான் அந்த அளவுக்கு சொல்லணும். இப்ப இந்த இடத்துல இனி ஒரு சந்தேகம் வரலாம், சில சமயங்கள்ல நம்முடைய சில தவங்கள் மற்றவங்களுக்கு தெரிந்து விடுகிறதுன்னு சொன்னா, நம்ம மறைக்கிற காரியத்தை நம்ம பண்றோம், அதற்கு அப்பாற்பட்டு நம்முடைய பெருமை மற்றவங்களுக்கு தெரிந்தால் அது இறைவனுடைய விபூதி, அது இறைவனுடைய திட்டம். ஒரு தவம் செய்த ஒருவரை நம்ம பார்த்தோம்னா தானே நமக்கு ஒரு உற்சாகம் வரும். அப்ப மற்றவர்களுடைய நன்மையின் பொருட்டு நம்முடைய பக்குவத்தை பகவான் வெளிப்படுத்தி உள்ளார். அப்போ நம்முடைய பக்குவத்தை பகவான் தான் வெளியே தெரிவிக்கணுமே தவிர நம்ம தெரிவிக்க கூடாது. நம்ம செய்யற தவம் நாலு பேர்த்துக்கு தெரிஞ்சா தப்பு வந்துடாது, தெரியறது நல்லதுதான். ஏன்னா நம்ம ஒரு தவசிய பார்த்தா தான் நமக்கு தவத்துல ஒரு பற்று வரும். ஞானத்தை உடையவரை பார்த்தோம்னா தான் நமக்கு ஞானத்துல பற்று வரும். அப்படி நாம் செய்கின்ற தவம் நாலு பேர்த்துக்கு தெரிஞ்சு அது ஒரு புகழ் மாலையா வந்தாலும் அது நம்மை ஒன்றும் செய்து விடாது, அது இறைவன் கொடுத்த பிரசாதம் அல்லது இறைவனுடைய திட்டம். அப்படி நம்முடைய நற்குணங்கள் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு மறைச்சு வச்சுக்க வேண்டிய வேலையை நம்ம செய்யறோம், அது எந்த அளவுக்கு வெளிப்படணுங்கிற வேலையை பகவான் செய்வார். தேவையில்லாம வெளியே போக வேண்டாம். ஒரு சிஷ்யனுக்கு வந்து தெரிஞ்சதுன்னா அதை சொல்லலாம். ஒரு குரு வந்து சிஷ்யனை பார்த்து நான் இப்படி எல்லாம் தவம் பண்ணி இந்த பிரயோஜனத்தை அடைஞ்சேன்னு தனிப்பட்ட முறையில சொல்வது முறை, அப்பொழுதுதான் சிஷ்யனை ஊக்குவிக்க முடியும். அப்படி அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும், நம்மளுடைய தவம் வெளிப்படலாம், அது மற்றவர்களுக்கு பயன்படுமாயில் அதை வச்சு நம்ம பெருமையையோ புகழையோ அடையக்கூடாது. இந்த கருத்தை எல்லாம் இந்த பாடல்ல நம்ம பார்த்தோம். இனி நாம் அடுத்த ஏழாவது பாடலுக்கு சென்றால், கடலின் மடை விந்ததென்ன, இரு கண்களும் ஆனந்த கண்ணீர் சொரிய, உடலும் புலகிதம் ஆக, எனதுள்ளம் உருக உபாயம் செய்தாண்டி. இந்த பாடல் வந்து சென்ற பாடலினுடைய தொடர்ச்சி தான். கெட்டேன்னு சொன்னாரே, தான் எப்படி கெட்டேன்னு வர்ணிக்கின்ற, எனக்குள் ஒரு மாற்றம் வந்ததுன்னு சொன்னாரே, அது எப்படி வந்தது என்று அதை இங்கு அழகாக வர்ணிக்கின்றார். இதெல்லாம் மோட்சத்தை அடைந்த மனதினுடைய வெளிப்பாடுகள். ஒரு மனசு மோட்சத்தை அடைஞ்சதுன்னா அது எப்படி இருக்குமா என்றால், இங்கு ஒரு உதாரணம் சொல்றார். கடலினுடைய சமுத்திரத்தினுடைய கரை உடைந்து விட்டால், சமுத்திரத்தினுடைய கரை உடைஞ்சா என்ன ஆகிறது, சாதாரண ஒரு டேமினுடைய கரை உடைஞ்சாவே ஊரே இருக்கிறது இல்ல. அப்படி சமுத்திரம் வந்து இந்த பூமியில மூணு பங்கு இருக்கு, அதனுடைய கரை உடைந்து விட்டால் கடலின் மடை விண்டது என்ன. மடைன்னா சொன்னா கரை, கடலினுடைய கரை விண்டது என்றால் உடைந்தது. கடலினுடைய கரை உடைந்து விட்டால் அந்த தண்ணீர் எப்படி பெருகி வருமோ அந்த மாதிரி தண்ணீர் வருதான். எங்கிருந்து, இரு கண்களும் கண்ணீர் சொரிய, இவருடைய இரண்டு கண்களிலிருந்து அப்படி தண்ணீர் வருகின்றதாம். எத்தனையோ முறை சோகத்தில் அழுதிருக்கார், மனசு கட்டுப்படலையேனல்ல எவ்வளவு முறை அழுதிருக்கார் தாயுமானவர். ஆனா இந்த இடத்துல எப்படி தண்ணீர் வருகின்றது கண்ணிலிருந்து, அதான் ரொம்ப முக்கியம். ஆனந்த கண்ணீர் சொரிய, கண்களும் ஆனந்த கண்ணீர் சொரிய, ஆனந்தத்தில் கண்ணீர் வருகின்றதாம். எப்படின்னா தான் அடைந்த சந்தோஷம் அது எப்படி வந்ததுன்னு அடுத்தது சொல்ல போற கடைசி வரியில சொல்ற, என் உள்ளத்தையே உருக்கி விட்டான், இறைவன் உள்ளத்தையே மாற்றி விட்டார் அப்படின்னு சொல்ற. இப்ப ஆனந்த கண்ணீர் சொரிய, எப்படி இவருக்கு ஆனந்த கண்ணீர் வந்ததான், கடலினுடைய மடை விண்டது போல கடலினுடைய கரை சென்று விட்டால் எப்படி தண்ணீர் பெருக்கெடுத்து வருமோ அப்படி என்னுடைய இரு கண்களிலும் ஆனந்த கண்ணீர் வந்தது. பிறகு உடலும் புலகிதமாக, உடலும் புலகிதமாகனா இந்த உடல் வந்து சிலிர்த்தது நல்லா சொல்வோம் அல்லவா, அதைத்தான் சொல்கின்றார். அதாவது மெய் சிலிர்த்தது அப்படின்னு ஒரு சிலிர்ப்பு, அதை இங்கு சொல்கின்றார். புலகிதமானது என்றால் என்னுடைய உடல் வந்து இப்படிப்பட்ட பேற்றை அடைந்த காரணத்தினால் என்னுடைய உடலானது புலகிதமானது. எனது உள்ளம் உருக உபாயம் செய்தாண்டி, இறைவன் வந்து என்னுடைய உள்ளத்தை உருக்கி விட்டார். சென்ற ஸ்லோகத்துல சொன்னார், சென்ற செய்யல சொன்னார், வாய் விட்டு சொல்லிடின் வாய் வழக்கு இல்லைன்னு. இங்க வாய் விட்டு சொல்லிட்டார், அவரால் சொல்லாம இருக்க முடியல. காரணம் என்ன, இதெல்லாம் என்னுடைய பக்தர்கள் தானே படிக்கிறார்கள், நான் இதெல்லாம் யாருமே மற்றவர்கள் கேலி செய்பவர்கள் எல்லாம் இந்த பாடலை எல்லாம் படிக்க வரமாட்டார்கள், அப்படியே படிக்க வந்தாலும் மாறி விடுவார்கள். சில பேர் ராமாயணத்தை தப்பா பொருள்படுத்தலான்னு படிக்க போய் பக்தர்களாக மாறியவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அப்படி மாறி விடுவார்கள். அப்படி அவர் நினைச்சிட்டு அவருடைய உள்ளத்தை வாய்விட்டு இப்ப சொல்றார், எனக்கு இப்படி ஏற்பட்டது, கடலினுடைய தண்ணீர் போல் ஆனந்த கண்ணீர் வந்தது, உடலும் புலகிதமானது, என்னுடைய உள்ளம் உருகி விட்டதுன்னு சொல்றார். இப்படி உருகி விட்டதாம், இவருக்கு இருந்த உள்ள அப்படியே உருகி மாறி விட்டதாம். அதாவது அசுர சம்பத் தெய்வீக சம்பத்தாக உருகி விட்டது. காமமானது என்ன ஆயிற்று என்றால், காமம் வைராகியமாக உருகிவிட்டது. மனசில் இருக்கிற ஆசையெல்லாம் வைராகியமா உருகியது. மோகமானது விவேகமாக உருகிவிட்டது. தனக்குள் இருக்கின்ற மோகம்ங்கிற உருவம் விவேகமாக மாறியது. பிறகு வெறுப்பு அன்பாக உருகிவிட்டது. தனக்குள் இருந்த வெறுப்புணர்ச்சி அன்பாக மாறிவிட்டது. பிறகு சலிப்பு பொறுமையாக மாறிவிட்டது. நம்முடைய மனசுல எப்ப பார்த்தாலும் சலிப்புணர்ச்சி வரும் அல்லவா, அதெல்லாம் பொறுமையாக உருகிவிட்டது. இறுதியா சொன்னா துவைதம் அத்வைதமாக மாறிவிட்டது. என்னுடைய துவைத புத்தி எல்லாம், இருமைங்கிற புத்தி எல்லாம் அத்வைதமாக மாறிவிட்டது. இதுதான் உள்ள உருகுதல் அர்த்தம். அதாவது ஆசை காமமானது வைராகியமாக மாற, மோகம் விவேகமாக மாற, இந்த மோகம் எல்லாம் உள்ள இருந்ததே அது அறிவாக மாற, சலிப்பு பொறுமையாக மாற, பொறாமைங்கிற உணர்ச்சி வந்து எல்லோரையும் புகழ்கின்றதாக மாற, இப்படி வந்து எல்லா விதமான மாற்றமும் எனக்குள் வந்து விட்டது. இப்ப எனக்குள்ள என்ன வந்ததுன்னா இப்படி ஒரு பெரிய மாற்றம் வந்து விட்டது. அதத்தான் சொல்றார், உள்ளம் உருக உபாயம் செய்தாண்டி, அந்த இறைவன் என்னுடைய உள்ளத்தை உருக்கி விட்டான். இந்த உருகிறதுக்கு முன்னாடி எவ்வளவு தூரம் அவர் உருகி இருக்காரு தெரியுமோ, இதெல்லாம் முன்னாடி பாடல படிச்சு பாருங்க. தாய்மானவர் போல உருகி அழுதவர்கள் அவ்வளவு சுலபமா அப்படிப்பட்ட மகான்களை பார்க்க முடியாது. ஏதோ இறைவனுடைய நாமத்தை பெருமைய பேசிட்டு இருக்கிற எத்தனையோ மகான்கள் இருந்தார்கள், ஆனா தாய்மானவருடைய பாடல்ல ஒரு தனி சிறப்பு என்னவென்றால், இந்த ஆனந்த களிப்பை தவிர மற்ற இடங்கள்ல பார்த்துட்டா நான் வந்து வேதனைப்பட்டு இருக்கேன், என்னுடைய மனசு வந்து ஆசவசப்பட்டிருக்கு, என்னதான் படிச்சாலும் என்னதான் கேட்டாலும் மனது ஒருமுகப்படவில்லை, இறைவா உன்னுடைய அனுகிரகத்தை நான் அடையவில்லைன்னு சொல்லி துயரத்தினுடைய எல்லைக்கு போயிருக்க. இதெல்லாம் மற்ற பாடலை படிக்கும் போது நல்லா உணரலாம். நம்ம அதெல்லாம் முகவுரையிலேயே சில பாடல்களை எல்லாம் நம்ம கோட் பண்ணி பார்த்தோம். இந்த ஒரு இடத்துல அந்த துயரத்தினுடைய எல்லைக்கு போனவர் ஆனந்தத்தினுடைய எல்லையிலிருந்து பேசுகின்ற இடம் இது. நான் வந்து எப்படிப்பட்ட மரபிலிருந்து இப்பொழுது எப்படிப்பட்ட மரபுக்கு வந்து விட்டேன் என்றால், இப்படிப்பட்ட நிலைக்கு வந்து விட்டேன், ஆனந்த கண்ணீர் சொரிய, ஏக்கத்தில் இருந்த நான் இப்பொழுது ஆனந்த கண்ணீர் சொரிகின்றேன், இப்படிப்பட்ட நிலையை நான் அடைந்து விட்டேன். இத வந்து இதை ஏற்கனவே அடைஞ்சவங்கிட்ட தான் நான் சொல்லலாம், அல்லது அடைய விருப்பம் இருக்கின்ற முமுட்சுக்கள் கிட்ட நான் இதை பகிர்ந்து கொள்ளலாம். வாய்விட்டு சொல்லிடின் வாழ்வெனக்கில்லை, இதை நான் யாருகிட்டையும் சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட பேரின்பத்தை நான் அடைந்தேன் என்று இந்த இரண்டு பாடல்கள் முத்து முத்தான பாடல்கள். இதனுடைய கருத்துக்களை எல்லாம் நம்ம மேல் மேலும் சிந்திக்க வேண்டும். அடுத்த வகுப்பில் நாம் அடுத்த பாடலுக்கு செல்லலாம்.
ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.